الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. غني تذكر الله من أليازنه الله أتكرن ذبين அல்லாஹுடைய தூதர் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின் ஆரம்பம் செய்கிறோம். தொடர்ந்து சூரத்துல் பக்ராவுடைய தப்சீரை படித்து வருகிறோம். இதுவரை கேட்ட நல்ல விஷயங்களின்படியும், இனிமே இதற்கு மேல் கேட்க இருக்கின்ற நல்ல விஷயங்களின்படியும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அமல் செய்வதற்குரிய அருளை தருவானாக. ஆமீன். இன்று இன்ஷா அல்லாஹ் 125வது வசனத்திலிருந்து நாம் படிக்க இருக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود. الله سبحانه وتعالى சென்ற வசனத்தில் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல் குர்ஆனிலே முதன் முதலாக கூற ஆரம்பிக்கின்றார். அல் குர்ஆனுடைய இந்த தொடர் அத்தியாயங்களில் முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இந்த இடத்திலிருந்து கூற ஆரம்பிக்கப்படுகிறது. சரி, முதலாவதாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியுடைய அந்த உயர்வை, அவர்களுடைய அந்த மதிப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வஈதி பிதலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹு قال إني جاعلك للناس إماما என்ற இந்த வசனத்திலே இரண்டு மாபெரும் சிறப்புகளை அல்லாஹு தஆலா கூறுகிறான். யாரை பற்றி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. ஒரு சிறப்பு என்ன? அவர்களை அல்லாஹு தஆலா சோதித்த எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுவின் விருப்பப்படி நடந்து கொண்டார்கள். முதலாவது விஷயம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்த எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தின்படியே நடந்து கொண்டார்கள், தனது விருப்பத்தின்படி அல்ல. அல்லாஹு தஆலா தன்னிடம் எதிர்பார்த்த அத்தனை விருப்பங்களையும், அல்லாஹ்வின் விருப்பங்களையும் முழுமையாக நிறைவேற்றினார். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நான் இப்ராஹிமை சோதித்த எல்லா விஷயங்களிலும் இப்ராஹிம் அந்த சோதனைகளை முழுமையாக வென்றெடுத்தார், நிறைவேற்றினார். இது ஒரு மாபெரும் சிறப்பு. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா ஒரு சில சிறப்புகளை கொடுத்திருப்பான். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மாபெரும் சிறப்பு என்ன? அல்லாஹ் அவர்களை சோதித்த சோதனைகளில் அல்லாஹுவின் விருப்பத்திற்கு மாறாக நடக்காமல், தனது விருப்பத்திற்கு எல்லளவு கூட முக்கியத்துவம் கொடுக்காமல், அல்லாஹுடைய ஒரு பரிசுத்தமான அப்துன் ஹாலிசன், பியூர் ஸ்லேவ் ஃபார் அல்லாஹ், அல்லாஹ்வுக்காக மிக பரிசுத்தமான ஒரு அடியாராக, எந்த விதத்திலும் தனது நஃப்ஸுக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாத ஒரு அடியாராக இருந்து அல்லாஹ்வுடைய அத்தனை கட்டளைகளையும் நிறைவேற்றினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா நபியினா வஸல்லம். அப்ப இது ஒரு பெரிய ஒரு தகுதி. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், قال اني جاعلك للناس اماما, பிறகு இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய அத்தனை நபிமார்களுக்கும் அந்த உம்மத்துகளுக்கும் தௌஹீதுடைய விஷயத்தில், மில்லத்துடைய விஷயத்திலே இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இமாமாக ஆக்கினான். புரிகிறதா? இரண்டாவது தகுதி என்ன? இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இமாமாக ஆக்கிவிட்டான். யாருக்கெல்லாம் இமாம்? இவர்களுடைய காலத்துக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா நபிமார்களுக்கும் எல்லா உம்மத்துகளுக்கும் அல்லாஹு தஆலா இவர்களை தௌஹீதுடைய விஷயத்தில், எப்படி தௌஹீதை பின்பற்ற வேண்டும், தௌஹீதுக்காக போராட வேண்டும் என்ற விஷயத்தில் இவர்களை அல்லாஹு தஆலா ஒரு முன்மாதிரியாக ஆக்கி, இறுதியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களை அல்லாஹு தஆலா முன்மாதிரியாக ஆக்கிவிட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாகிய நமக்கும் அல்லாஹ் முன்மாதிரியாக ஆக்கிவிட்டான். சூரா அல் முன்தஹினாவுடைய நான்காவது வசனத்திலே இதை நீங்கள் பார்க்கலாம். இப்ராஹிமுடைய விஷயத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எது குறித்து? தௌஹீதுடைய அந்த விஷயத்தை குறித்து. சரி, இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா, இப்போது நாம் மோதிய 125வது வசனத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மற்றும் ஒரு சிறப்பை அல்லாஹ் கூறுகிறான். அது என்ன சிறப்பு என்றால், காபத்துல்லாஹ் என்ற இந்த இறை ஆலயத்தை இரண்டாவதாக புதுப்பித்து கட்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அடுத்து அல்லாஹ் அடுத்து அதாவது 127வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். சரி, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், நீங்க காபாவை கட்டுங்கள் என்று. அந்த காபத்துல்லாவை பற்றி அல்லாஹு தஆலா முதன் முதலாக அதனுடைய சிறப்பை இங்கு சொல்லிக் கொள்கிறான். எப்படி சொல்கிறான்? நாம் வைது ஜஅல்னல் பைத, அல் குர்ஆனிலே அல் பைத் என்று எங்கு பொதுவாக சொல்லப்படுகிறதோ, அதாவது வீடு என்று தனியாக சொல்லப்பட்டால் அது காபாவை குறிக்கும். அல் பைத் என்றால் ஒரு சிறிய வீடு. அப்ப நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது அல்லாஹுவின் வீட்டை அல்லது இறை ஆலயத்தை. அந்த காபாவை அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாங்கள் ஆக்கிய அந்த நேரத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். எப்படி ஆக்கினோம்? மசாபத்தன், மக்கள் திரும்ப திரும்ப வருவதற்கு பிரியப்படும் ஒரு இடமாக. மசாபத்தன், இரண்டாவது அம்னா, இன்னும் ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய, பாதுகாப்புக்குரிய ஒரு இடமாக நாம் ஆக்கியதை நீங்கள் நினைவு கூறுங்கள். இப்ப இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா காபாவுடைய இரண்டு சிறப்புகளை சொல்கிறான். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பை சொல்கிறான். ஏன் இப்ராஹிம் நபியுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது காபத்துல்லாஹ்வுடைய சிறப்பை அல்லாஹ் இங்கே இடையில் கொண்டு வருகிறான் என்றால், காபத்துல்லாஹ்வை, காபத்துல்லாஹ்வின் வரலாறை இப்ராஹிம் நபியுடைய வரலாறிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. காபத்துல்லாஹுவின் வரலாறை இப்ராஹிம் நபியுடைய வரலாறிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. காபத்துல்லாவிலே செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளை இப்ராஹிம் நபியுடைய வரலாறிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது என்ற அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பு காபத்துல்லாவோடும் சம்பந்தப்படுகிறது. காபத்துல்லாஹ்விற்கு அளிக்கப்படுகிற அந்த கண்ணியம், காபத்துல்லாவில் செய்யப்படுகிற அந்த வணக்க வழிபாடுகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் அங்கே தொடர்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் காபத்துல்லாஹ்வின் உயர்வை எல்லாம் இங்கே குறிப்பிடுகிறார். சரி, இப்ப காபத்துல்லாவிற்கு இரண்டு சிறப்புகளை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சிறப்பு என்ன? இரண்டு சிறப்பு அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டான். முதலாவது சிறப்பு என்ன?
நான் ஏன் இப்ப மீண்டும் மீண்டும் கேட்கிறேன்னு சொன்னா, ரொம்ப பேருடைய முகத்தை பார்த்தா எனக்கு திருப்தியே கிடையாது. அவங்க வகுப்பு கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு சிந்தனையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால நான் திரும்ப திரும்ப இப்ப கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதனால வந்து என்ன கோச்சுக்காதீங்க. ரொம்ப பேர் ஏதோ சிந்தனையில இருக்கிறாங்க. சில பேர் போனை வச்சு விளையாடுறாங்க, சில பேர் இப்படி அப்படி பேசிக்கிறாங்க. அதனால எனக்கு ரொம்ப குழம்புது. அவங்கள பார்க்கணும், அவங்க குழம்புறாங்களோ இல்லையோ. என்ன சவுல் பாய், சரியா இல்லையா? முதலாவது சிறப்பு என்ன? மீண்டும் மீண்டும் மக்கள் வருவதை விரும்பக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹு தஆலா காபாவை ஆக்கியிருக்கிறான். உலகத்தில் இப்படி ஒரு இடம் எங்கேயுமே கிடையாது. எப்படி ஒரு இடம்? காபத்துல்லாவை போன்ற ஒரு இடத்தை உலகத்தில் மனித சக்தியால் இதுவரை உருவாக்க முடியவில்லை, உருவாக்க முடியாது. எவ்வளவுதான் அழகிய கண்காட்சியாக இருக்கட்டும், அழகிய சுற்றுலா தலமாக இருக்கட்டும், மக்களின் மனதை ஈர்க்கக்கூடிய எத்தனையோ பல வகையான ஈர்ப்புகளை, அந்த அழகுகளை, கவர்ச்சிகளை மக்கள் உருவாக்கி ஓரிடத்திலே ஒன்றாக வைத்துக் கொள்ளட்டும். இருந்தாலும் மக்கள் ஒரு முறை செல்வார்கள், இரண்டு முறை செல்வார்கள், மூன்று முறை செல்வார்கள், பிறகு சரிப்படைந்து விடுவார்கள். அதற்கு மேல் அந்த இடத்திற்கு சென்று வருவதற்கு செலவு செய்ய விரும்ப மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த வீடாகிய காபத்துல்லாஹ்வுடைய அந்த ஆயிரத்தில் செலவு செய்தாலும் சரி, லட்சத்தில் செலவு செய்தாலும் சரி, தாண்டி கொண்டே இருந்தாலும் சரி, செலவுகள் அங்கே சென்று வந்தவர் தனக்கு மீண்டும் அல்லாஹு தஆலா வசதியை கொடுத்தால் நான் அங்குதான் செல்வேன் என்று விரும்பக்கூடிய ஒரு இடமாக காபத்துல்லா விழுந்து மக்கள் பிரியும் போது அவர்கள் கேட்கின்ற அந்த துவாக்கள், என்ன துவா நீங்க ஸ்பெஷலா கேட்டீர்கள் என்று நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டால், அவர்கள் கேட்ட துவாவில் ஒரு முக்கியமான ஒரு துவாவாக இருக்கும், யாரெல்லாம் சீக்கிரமா மீண்டும் இந்த இடத்துக்கு நாங்க வர்றதுக்கு உதவி செய்யறாங்க. எப்படி எப்படி கேட்டுக்கிட்டு வருவார்கள்? யாரெல்லாம் சீக்கிரமா நாங்க இந்த இடத்திற்கு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய லேசாக்குவி. அங்கதான் இருப்பாரு, இன்னும் அந்த இடத்தை விட்டு பிரிந்திருக்க மாட்டார். ஆனா துவா எதுக்கு கேட்டு இருப்பாரு? யாருனா திரும்ப திரும்ப உன் வீட்டுக்கு வரணும், திரும்ப திரும்ப நான் ஹஜ்ஜுக்கு வரணும், திரும்ப திரும்ப நான் உம்ராவுக்கு வர வேண்டும் என்று அவர் கேட்பார். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆசை வைக்கக்கூடிய ஒரு இடம் உலகத்தில் வேறு ஒரு இடமே கிடையாது. அந்த இடத்துல என்ன ஏதாவது பொழுதுபோக்கு ஊஞ்சல் கட்டி விட்டுக்கிறாங்களா, அல்லது ஏதாவது சர்க்கிள் கட்டி விட்டுக்கிறாங்களா, அல்லது ஏதாவது ரோலர் கார், அந்த கார், இந்த கார், ஏதாவது ஸ்விம்மிங் பூல், அங்க சுத்தி ஏதாவது இருக்குதான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. அங்க என்ன இருக்கிறது? இபாதத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த வீட்டை சுற்றி அல்லாஹுவை வணங்குவதை தவிர எதுவுமே கிடையாது. கஷ்டம்தான், அங்க சிரமம்தான், ஆனால் மக்கள் விரும்புகிறார்கள். எப்படி? ரூம் ரூம் அறையிலிருந்து எழுந்து அதனுடைய நேரத்திலே வந்து ஜமாத்தாக தொழுது விட்டு அந்த கூட்டத்திலே சுற்றுவது என்றால் சிரமமா இல்லையா? ஆனால் அந்த சிரமம் மக்களுக்கு விருப்பமானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அங்கே ஒரு மன நிம்மதியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அங்கே துவாக்கள் கேட்கப்படுவதை கண்ணுக்கு நேராக, கண்ணுக்கு எதிராக அப்படியே ஒரு அதாவது நிகழ்வதை அவர்கள் பார்ப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள், பரக்கத்துகள் அந்த வீட்டில இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அதை யார் ஈமானோடு, இஹ்லாஸோடு, தக்வாவோடு அந்த காபாவை ஹஜ் செய்ய, உம்ரா செய்ய, தவாஃப் செய்ய செல்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக உணரும்படி அல்லாஹ் செய்திருக்கிறார். அது ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்ன? அங்கே பாதுகாப்பு. எப்படிப்பட்ட பாதுகாப்பு? உலகம் எல்லாம் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும், ஆனால் யாரும் காபத்துல்லாவின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு, காபத்துல்லாவை கைப்பற்றுவதற்கு, அதை தனது கட்டுப்பாட்டிலே கொண்டு வருவதற்கு எந்த மன்னனும் விரும்ப மாட்டான். உலகத்தை ஐரோப்பியர்கள் ஆட்சி செய்தார்கள், கைப்பற்றினார்கள். பல நாடுகளை பிரான்சுக்காரர்கள் கைப்பற்றினார்கள், பல நாடுகளை இத்தாலிக்காரன் கைப்பற்றினார், பல இடங்களை போர்ச்சுகல்காரர்கள் கைப்பற்றினார். இப்படி எத்தனையோ நூற்றுக்கணக்கான இடங்களை அந்நியர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். ஆனால் இதுவரை அந்நியர்களுடைய ஆதிக்கத்திற்குள் நுழையாமல் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக எது இருக்கிறது? அல்லாஹுடைய காபா, அல்லாஹுடைய பலத், அல்லாஹுடைய ஊர் மக்கா இருக்கிறது. அங்கு பெரிய படைபலங்களோ ஆயுதங்களோ கிடையாது. அரபு நாட்டின் பல பகுதிகள் எல்லாம் ஆங்கிலேயர்களுடைய கையில மாட்டிக்கொண்டிருந்த காலத்தில் கூட காபத்துல்லா அதை நெருங்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே பயத்தை போட்டு வைத்திருந்தான். அப்ப நான் பாதுகாப்பு மிக்க ஒரு இடமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான். அப்ப இந்த சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை கொண்டு இந்த வீட்டோடு சம்பந்தப்படுகிற எனது நபி, எனது ஹலீல், எனது நண்பர் இப்ராஹிமின் சிறப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய அந்த வீட்டுக்காக துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அந்த ஊருக்காக துஆ செய்திருக்கிறார்கள். அப்ப அல்லாஹு தஆலா அவர்களை கொண்டுதான் காபத்துல்லாவை இரண்டாவது முறையாக உயர்த்தி எழுப்பி கட்டி மக்களை ஹஜ் செய்ய வரும்படி அல்லாஹ் அழைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் காபத்துல்லாவின் வரலாறோடு தொடர்பு படுத்தி நினைவு கூறப்படுவதற்கு தகுதி உள்ளவர்கள். சரி, இப்ப பாருங்க அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் நின்ற அந்த இடத்தில் அருகில் நீங்கள் ஒரு தொழுமிடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப அது என்ன இப்ராஹிம் நின்ற அந்த இடம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாஹை கட்டும் பொழுது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒரு கல்லை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த கல் ஒரு விசித்திரமான கல். அந்த கல்லின் மீது நின்று கொண்டுதான் காபத்துல்லாவை கட்டியதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் உலக மக்களை எல்லாம் ஹஜ் செய்ய வரும்படி அழைத்தார்கள். நாம் இப்ராஹிமுக்கு கட்டளையிட்டோம், இப்ராஹிமே நீங்கள் ஹஜ்ஜுக்காக மக்களை அழையுங்கள் என்று. அப்ப அந்த கல்லில் நின்று கொண்டு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹஜ்ஜுக்காக அழைத்தார்கள். அப்போது உலகத்திலே மூமினாக இருந்த மக்கள் எல்லாம் அந்த அழைப்பை கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பவர், ஒரு ஆற்றலை அந்த கல்லிலே அல்லாஹ் படைத்திருந்தார். அந்த கல்லுடைய இன்னொரு ஒரு மகிமை உயர்வு என்னவென்று சொன்னால், சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல்லாக இருந்த அது இப்ராஹிம் அலைஹி ஸலாம் முதன்முறையாக அந்த கல்லிலே ஏறி நின்றபோது இப்ராஹிம் நபியுடைய இரண்டு பாதங்களையும் தனக்குள் அப்படியே வாங்கிக் கொண்டு அந்த இப்ராஹிம் நபியுடைய பாத அடையாளத்தை அது தனக்குள் ஏற்படுத்தி கொண்டது. அப்ப இன்று வரை அதனுடைய அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுடைய பாத அடையாளங்கள் அந்த கல்லிலே பதிந்திருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு பெரிய அட்ராக்ஷன். ஏன், களிமண்ணிலோ சாதாரண மண்ணில் தான் மனிதர்களுடைய காலடி படுமே தவிர ஒரு பெரிய பாறையின் மீது மனிதர்களுடைய காலடி படுமா என்றால் படாது, சாதாரணமாக படாது. திரும்ப 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 மக்கள் பல இடங்கள் ஒரே இடத்திலே பாறையிலே நடந்து கொண்டே இருந்தால் அப்போது வேண்டுமானால் சில அடையாளங்கள் ஏற்படுமே தவிர ஒரு தடவை காலை வைத்த உடனே அப்படியே ஒரு இன்ச் அளவுக்கு குழியா பாறை இறங்குமா என்று சொன்னால் இறங்காது. அப்படி இறங்கிய பாறை தான் இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்கள் நின்ற பாறை. அதனுடைய அடையாளத்தை இன்னும் நம்ம போனா பார்க்கலாம். சரி, அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்ராஹிம் நின்ற அந்த இடத்திலே நீங்கள் தொழுமிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா. இதற்கு தஃப்ஸீரிலே சொல்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்திருந்த போது உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு ஆசைப்படுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் இப்ராஹிம் நின்ற அந்த இடத்திற்கு அருகிலே இரண்டு ரக்காத்து தவாப்பிற்கு பிறகு தொழலாமே என்று ஆசைப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தனது விருப்பத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினான் ரசூலுல்லாஹிவிற்கு, வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா. அப்ப உமருடைய விருப்பம், அந்த விருப்பத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள். அல்லாஹ் அதன்படியே கட்டளையிட்டான். அப்ப இந்த வசனத்தின் விளக்கத்திலிருந்து உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்ப யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய தவாஃபுடைய அந்த இரண்டு ஏழு சுற்றுகளுக்கு பிறகு மக்காம் இப்ராஹிம் என்ற அந்த கல்லுக்கு பின்னால் நின்று இரண்டரை காத்து தொழுவார்கள். அப்படி தொழ இடம் கிடைக்கவில்லை என்றால் வேறு எங்கே நின்று கொண்டு வேண்டுமானாலும் தொழலாம். ஆனா எவ்வளவு தூரம் போனாலும் அதற்கு பின்னாடி நின்று தொழுவது சிறப்பு, இடம் இருக்குமே ஆனால். அப்ப இந்த இதற்கு தஃப்ஸீர் எழுதக்கூடிய இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய காலத்திலேயே நடந்த பல தவறுகளை இந்த வசனத்திற்கு கீழே சுட்டிக்காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபி நின்ற அந்த கல்லுக்கு பின்னால் நின்று கொண்டு தொழும்படி கட்டளையிட்டால், இவர்களோ அந்த கல்லை தொட்டு தடவி கொண்டிருக்கிறார்களே. அப்ப அறியாத ஜாஹில் மக்களிடத்திலே இந்த தவறு ஆரம்ப காலத்திலிருந்து உருவாகி பரவி இருப்பதை பார்க்கிறோம். இன்றும் நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்றால் அங்கே பார்க்கலாம், இல்மு இல்லாமல் மார்க்க கல்வியின் தௌஹீதை சரியாக கற்றுக்கொள்ளாமல் அடிப்படையை சரியாக தெரிந்து கொள்ளாமல் வரக்கூடிய பாமர மக்கள் அந்த ஹஜருல் அஸ்வதற்கு பிறகு மக்காம் இப்ராஹிம் வழியாக கடந்து செல்லும் பொழுதெல்லாம் அந்த மக்காம் இப்ராஹிமுக்கு மேல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தூம் கண்ணாடி அந்த தூமை தொட்டு தொட்டு தடவி கொள்கிறார்கள் அல்லது அதை கட்டி கொடுத்து முத்தம் கொடுக்கிறார்கள். அரசாங்கம் இதை தடுப்பதற்காகவே தனியாக அங்கே ஒரு காவலாளிகளை அல்லது இரண்டு மூன்று காவலாளிகளை நிறுத்தி வைத்து அந்த காரியத்தை செய்யாவிடாமல் தடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த காவலாளிகளும் அறிஞர்களும் அந்த பக்கம் சென்று விட்டால் திரும்ப வந்து கட்டிப்பிடித்துக் கொள்வார்கள். முத்தம் விடுறது, மூஞ்சை முகத்தை தேய்ப்பது என்பதாக பலவிதமான பிதாத்துகளை செய்வதை பார்க்கிறோம். அப்ப இதற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் என்றால் இல்மு இல்லாமல் இருப்பது. சரி, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் முஸல்லா, இதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு தெரிகிறது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற அந்த கல், அந்த கல்லுக்கு பின்னால் நின்று தொழும்படி அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இதுவும் யாரை சிறப்பிப்பதிலே ஒன்று, இப்ராஹிம் நபியை சிறப்பிப்பதிலே ஒன்று. அதுக்கு என்ன அர்த்தம் அல்ல, அந்த கல்லை நாம் வணங்குவதாக அர்த்தம் அல்ல, அந்த கல்லை நாம் புனிதப்படுத்தி மகிமைப்படுத்துவதாக அர்த்தம் அல்ல. அந்த கல்லுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிறப்பை கொடுத்தால் அந்த சிறப்பை நாம் பெற்றிருக்கிறோம். எப்படி பெற்றிருக்கிறோம்? இன்று அந்த காபாவை ஹஜ் செய்ய உம்ரா செய்ய தவாஃப் செய்ய செல்லும் பொழுது அந்த கல்லானது அல்லாஹுவின் அத்தாட்சியாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி? அல்லாஹுவின் அத்தாட்சியாக அங்கே இருக்கிறது. நமது ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்? அதை பார்க்கும் போதெல்லாம் இப்ராஹிம் நபி நின்ற இந்த கல், எத்தனையோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த நபி, அவருடைய அந்த அடையாளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கல்லிலே பதித்திருக்கிறான். அந்த அடையாளத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கண்ணியத்தை கற்களிலேயே இந்த கல்லுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த கல்லின் மூலமாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நான் தெரிந்து கொள்கிறேன். இப்ராஹிம் நபி வாழ்ந்தது உண்மை என்பதை நான் பார்த்து உணர்ந்து கொள்கிறேன். அல்லாஹ் கூறியது உண்மை என்பதற்கு அத்தாட்சியாக இந்த கல் இருக்கிறது என்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக. எதற்கு அல்ல, கல்லை வணங்கும் அடிப்படையில் அல்ல, கல்லை புனிதைப்படுத்தி மகிமைப்படுத்தும் விதமாக அல்ல, அந்த கல்லுக்கு அருகில் நின்று அல்லாஹுவை வணங்கி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக. புரியுதுங்களா? இதை விளங்கலைன்னு சொன்னா அப்புறம் உங்களுக்கு குழப்பமா போயிடும். அப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் மக்கள் எடுத்துக்கொண்டே போய்விடுவார்கள். அந்த இடத்தில் நின்று அல்லாஹுவை வணங்குகிறோம். எதற்காக? இதை அல்லாஹ் பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்தானே, இதன் மூலமாக எனது ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான் என்று அல்லாஹுவின் அருளை நினைவு கூறும் வண்ணமாக இப்ராஹிம் நபியுடைய அந்த தியாகத்தை உணர்ந்து கொள்வதற்கு, அவர்களின் வரலாற்றை கண்ணுக்கு நேராக பார்த்துக் கொள்வதற்கு ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுத்தான் என்பதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அங்கே இருந்திருக்கார்கள். புரியுதுங்களா? எதற்காக அல்ல, கல்லை வணங்குவதற்காக அல்ல. புரியுதா? இந்த வசனத்தின் அடுத்தது தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், நாம் இப்ராஹிமுக்கு கட்டளை கொடுத்தோம், இஸ்மாயில், இன்னும் இஸ்மாயிலுக்கு கட்டளை கொடுத்தோம். என்ன கட்டளை? அன்தஹிரா பைத்திய, எனது இறை ஆலயத்தை நீங்கள் சுத்தமாக வைத்திருங்கள். எவ்வளவு பெரிய கட்டளை இது! ஒரு பெரிய நபிக்கு, அந்த நபியின் மகனார் நபி இஸ்மாயிலுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அப்ப கட்டளையிட்டோம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக அரபியிலே அமரனா என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கட்டளையிட்டோம் என்று சொல்வதற்கு அமர்னா, அமர ஊறு என்பதிலிருந்து. ஆனா அந்த பதத்தை பயன்படுத்தாமல் இங்கே எந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான்? எப்படி என்றால், நீ இதை செய் என்பதற்கு நீ இதை செய்ய வேண்டும், அதற்கு எனக்கு வாக்கு கொடு. எப்படி? இப்ப நீங்க ஒரு திட்டம் சொல்றீங்க, இதை செய்ய அப்படிங்கிறீங்க, அதோட முடிச்சு. இன்னொன்று என்ற, நான் சொல்லுகிறேன் நீ இதை செய், இதை நீ செய்வேன், நான் சொன்னபடி நீ இதை செய்வேன் என்பதற்கு எனக்கு வாக்கு கொடு, நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேன், ஓகே இப்ப எனக்கு திருப்தி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? உங்க பிள்ளைங்கள்ட்ட அல்லது உங்க நண்பர்கள்ட்ட ஒன்று சொல்லும் பொழுது இது செய்ப்பா இதை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றது ஒன்று இருக்கு, கண்டிப்பா இதை செய்வேன் நீ எனக்கு வாக்கு கொடு, கண்டிப்பா இதை தருவேன் நீ எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்கும் போது அது மேலும் உறுதியாகி விடுகிறது. அந்த பதத்தைத்தான், அந்த பதத்தை தான், வார்த்தையை தான் அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான். இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு கட்டளை கொடுத்து அந்த கட்டளையை அவர் செய்யவார் என்பதற்குரிய வாக்குறுதியும் நாம் அவரிடம் இருந்து வாங்கினோம். அப்ப எவ்வளவு ஆழம் பின்னாடி உள்ள வார்த்தை. அப்ப இந்த மாதிரி நீங்க எப்போது சொல்வீர்கள் என்றால், ரொம்ப பெரிய ஒரு விஷயத்திற்கு, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்கு தான் இப்படித்தான் இப்படி சொல்வீர்கள். சும்மா எதுக்கெடுத்தாலும் நீ செய்வீங்களா, கண்டிப்பா செய்வேன்னு வாக்கு அப்படின்றீங்க. அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தான் நீங்க இந்த மாதிரி பேசுவீர்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன சொல்கிறான், அன்தஹிரா என்ற இந்த கட்டளைக்கு நாம் இப்ராஹிம் இடத்திலே வாக்கு வாங்கினோம், ஒப்பந்தம் வாங்கினோம், உறுதி வாங்கினோம். சரி, கட்டளை என்ன? அதனுடைய இருமை தஹிரா, இப்ராஹிமே இஸ்மாயிலே நீங்கள் இருவரும் சுத்தமாக்க வேண்டும், சுத்தம் பரிசுத்தமாக்க வேண்டும். தஹிரா எதை பரிசுத்தமாக்க வேண்டும்? பைத்திய என் வீட்டை. சரி, எதிலிருந்து சுத்தமாக்க வேண்டும்? சிறுக்கிலிருந்து, சிலைகளிலிருந்து. அல்லாஹ் அல்லாதவர் வணங்கப்படுவதிலிருந்து நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இது முதல் சுத்தம், சுத்தத்திலேயே முக்கியமான சுத்தம் இந்த சுத்தம். வன்னல் மசாஜித லில்லா ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா. மஸ்ஜிதுகள் அல்லாஹுக்கு சொந்தமானவை, அல்லாஹுவிற்கு உரியவை. அந்த மஸ்ஜிதுகளிலே அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் வணங்கி விடாதீர்கள், அழைத்து விடாதீர்கள். அப்போ முதல் முதலாக காபத்துன்னா எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் முன் உதாரணமாக, ஒரு முன்மாதிரியாக ஆக்கப்படும் போது அங்கே தௌஹீத் நிலைநாட்டப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தௌஹீதின் அடிப்படையில் இபாதத்துகள் அமையப்பட வேண்டும். ஷிர்க் அங்கே நடக்கக்கூடாது, ஷிர்க் அங்கே இருக்கக்கூடாது என்பதற்கு அரபு உலகிலே பரவி கிடந்த அந்த ஷிர்கான செயல்கள் எல்லாம் இப்ராஹிம் நபியே, இஸ்மாயில் நபியே இந்த காபாவிற்குள் வந்து விடாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அன் தஹிரா, நீங்கள் இதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு நான்கு வகையான மக்களை அல்லாஹ் சொல்கிறான். இந்த நான்கு வகையான மக்களும் யார் என்றால், காபத்துல்லாஹ்விலே அல்லாஹுவை வணங்குவதற்காக வரக்கூடிய மக்கள். அப்ப காபத்துல்லாஹ்விலே வணங்குவதற்காக வரக்கூடிய மக்களுடைய அந்த ஈமான் பாதுகாக்கப்பட்டு அவர்களுடைய தௌஹீதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமோ தடுமாற்றமோ ஏற்படாத அளவிற்கு அந்த காபத்துல்லாஹுவை தௌஹீதை கொண்டு சுத்தமாக வையுங்கள். சிறுக்கு கலக்காமல், இணை வைத்தல் கலக்காமல், சிலை வழிபாடு கலந்து விடாமல் காபத்துல்லாஹுவை நீங்கள் சுத்தமாக வைத்திருங்கள். இது இப்ராஹிம் நபிக்கும் இஸ்மாயில் நபிக்கும் அல்லாஹு தஆலா விசேஷமாக கொடுத்த கட்டளை. கட்டளையாக கொடுத்து அதன்படியே நாங்களும் நடப்போம், வைத்திருப்போம் என்று அல்லாஹ் வாக்குறுதியும் வாங்கிக் கொண்டார். இன்னொரு வகையான சுத்தம் என்ன என்றால், அங்கே வரக்கூடிய மக்களுக்கு வசதியாகவும் ஆரோக்கியமாகவும் அவர்களுடைய மனம் நோகாமல், மனம் முகம் சுருங்காத அளவிற்கு அந்த இடத்தை நீங்கள் சுத்தமாக வைத்திருங்கள். அப்போ ஒரு இடத்திற்கு அதிகமான மக்கள் தூர தூரமான இடங்களிலிருந்து வருகிறார்கள் என்றால், அந்த இடம் அவர்கள் வந்து அங்கே தங்குவதற்கு, இபாதத்து செய்வதற்கு தகுந்த இடமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அங்கு வரக்கூடிய மக்கள் நிம்மதியாக அல்லாஹுவை வணங்க முடியும், நிம்மதியாக தங்களது துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியும். அப்ப அதற்கு ஏற்ப அந்த இடம் அசுத்தமாக இல்லாமல், துருநாற்றம் அடிக்கும்படியாக இல்லாமல், மக்கள் மனம் சுழிக்கும்படி இல்லாமல் அந்த இடத்தை ஆரோக்கியமாக சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதும் அதற்குள் அடங்கும். அப்ப தௌஹீது விஷயத்தில் மட்டும் சுத்தமாக வைத்துவிட்டு மற்ற ஏனைய விஷயங்களிலே அழுக்காக அசிங்கமாக பிறருடைய முகம் சுழிக்கும்படியோ அல்லது ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும்படியோ இருந்தால் பரவாயில்லை என்று ஒரு சுத்தத்தின் அடிப்படையிலே அமைந்த மார்க்கமாகிய இஸ்லாமில் அல்லாஹ் கட்டளையிட மாட்டான். ஏன்? இஸ்லாமிய மார்க்கத்திலே அப்பஹாரத்து நிஸ்ஃபுல் ஈமான், சுத்தம் ஈமானுடைய பாதியாக இருக்கிறது. நீங்கள் இபாதத்திற்கு வந்தாலும் கூட சுத்தமாகத்தான் வர வேண்டும். இப்ப தொழுகை என்ற ஒரு இபாதத்தை நாம் அணுகும்போது அதிலும் குறிப்பாக காபத்துல்லாவிலே செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாட்டிலேயே ஒரு முக்கியமான வணக்க வழிபாடு எது? தொழுகை. தொழுகைக்காக வேண்டிய கட்டப்பட்டது, தொழுகையில் முன்னோக்குவதற்காகவே கட்டப்பட்டது, அதை சுற்றி தவாஃபு செய்வதற்காக கட்டப்பட்டது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காபத்துல்லாஹுவை அசிங்கமாக அலங்கோலமாக மக்கள் முகம் சுழிக்கும்படி துர்நாற்றம் அடிக்கும்படி இருப்பதற்கு அல்ல அனுமதி அளிப்பானா சொல்லுங்க? கண்டிப்பாக அனுமதி அளிக்க மாட்டான். வணங்க வரக்கூடிய மக்களே சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். தொழுகைக்கு நீங்கள் வந்தால் துருநாற்றம் வீசக்கூடிய பொருட்களை சாப்பிட்டு வரக்கூடாது. பூண்டு அதுபோன்று துருநாற்றம் கொடுக்கக்கூடிய அந்த கீரை வகைகள் அவற்றை சாப்பிட்டு விட்டு வரக்கூடாது. ஒழு செய்து விட்டு வர வேண்டும். துருநாற்றத்தை தூரமாக்கிவிட்டு நறுமணங்கள் பூசிக்கொண்டு வர வேண்டும். அலங்காரமான இருக்கும் ஆடைகளிலேயே நல்ல அழகிய ஆடையை உடுத்தி வர வேண்டும். மிஸ்வாக் செய்ய வேண்டும். உதவு செய்வதற்கு முன்பு பல்லை நன்கு துலக்கி கொண்டு வர வேண்டும். இப்படியெல்லாம் கட்டளையிடப்பட்டிருக்கின்ற இந்த மார்க்கத்திலே அந்த விவாதத்துக்காக வரக்கூடிய மக்களுக்கே இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்குகள். எப்படி விவாதத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு இவ்வளவு சுத்தத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகாட்டுகிறார் என்றால் அப்பொழுது அங்கு இபாதத்து செய்யப்படக்கூடிய இடம் எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும்? புரியல இருக்கும் தம்பி, உங்களுக்கு புரிஞ்சுச்சா சொல்லுங்க பாக்கலாம். சரி, ஏன் சுத்தமா இருக்கணும்? கரெக்டா புடிச்சுக்கிட்டீங்க. சரியா? அப்ப இபாதத்து செய்ய வரக்கூடியவங்களே இப்படி சுத்தமா இருக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை நகத்தை வெட்டி இருக்கணும், வாரத்துக்கு ஒரு தடவை மீசையை வெட்டி இருக்கணும். அது போன்று அவர்களுடைய உடல்ல தேவையற்ற முடிகள் அவங்க சுத்தம் செஞ்சு வச்சிருக்கணும். கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவையாவது குளிச்சிருக்கணும். தண்ணியே இல்லைனாலும் கூட எதையாவது தண்ணியை தேடி கண்டுபிடிச்சி காசு கொடுத்தாவது தண்ணியை வாங்கி வாரத்துக்கு ஒரு தடவையாவது குளிச்சிருக்கணும் என்றெல்லாம் சட்டம் போட்டு சுத்தத்தை கடைபிடிக்கும்படி வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் அப்படி அந்த சுத்தமானவர்கள் வரக்கூடிய அந்த இடமாகிய காபாவும் எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புவான். சரி, அந்த கட்டளையை யாரிடத்திலே அல்லாஹ் கொடுத்தான்? அதுக்கு தனியா யாராவது ரெண்டு பேரை நீங்க வச்சிருக்கீங்க, வச்சு விடுங்க, பெருக்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும் நல்லா சொன்னானா? யார்ட்ட கொடுத்தான்? நபி இடத்திலே அல்லாஹ் கொடுத்தான். யாரிடத்துல? நபிமார்களிடத்திலே அல்லாஹ் கொடுத்தான். அதுவும் ஹலீலிடத்திலே அல்லாஹ் கொடுத்தான். ஏன்? மற்றவர்களாக இருந்தால் ஏதாவது ஊதியத்திற்காக, ஊழியத்திற்காக, வருமானத்துக்காக செய்வாங்க. ஆனா அப்படி செய்யும் பொழுது அங்கே உண்மையில் அந்த சுத்தம் கடைபிடிக்கப்படுமா என்றால் இருக்காங்க. என்னத்தான் காசு கொடுத்து வேலை வாங்கினாலும் வேலை நடக்குதான்னு சொல்ற நம்மளாக இருந்து அப்ப உடையவர் அந்த இடத்தில் அதை செய்யும் பொழுது இருக்கக்கூடிய தரம் என்பதும் அந்த ஒரு உறுதி என்பதும் சுத்தம் என்பதும் வேறு. அப்ப அந்த அடிப்படையில காபத்துல்லாஹுவின் உண்மையான அந்தத்தை புரிந்த இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம், இஸ்மாயில் அலைஹி சலாத்து வசலாம் அந்த இருவருக்கும் அல்லாஹ் கட்டளை இடுகிறான், நீங்கள் காபாவை சுத்தமாக வைத்திருந்தது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அன்றைய இந்த கட்டளையிலிருந்து இன்று வரை காபத்துல்லா அதுபோன்று சுத்தமாகவே பராமரிக்கப்படுகிறது. அப்ப இன்றும் காபத்துல்லாவிற்கு செல்லக்கூடிய மக்கள் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய அந்த இடத்திலே துருநாற்றம் அடிப்பதில்லை. வேறு எந்த விதத்திலும் அங்கே குப்பைகளோ அழுக்குகளோ சேருவது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட்ஸுகளாக இருக்கட்டும், பொது இடங்களாக இருக்கட்டும், கார்பெட்டுகளாக இருக்கட்டும், ஏன் அதனுடைய முகடுகளிலே மாற்றி இருக்கக்கூடிய மின் விசிறிகள், மின் விளக்குகளாக இருக்கட்டும், அவை ஒவ்வொன்றும் அழுக்குகளிலிருந்தும் சுருநாற்றங்களிலிருந்தும் அதற்குரிய அந்த சரியான ஒரு டைம் டேபிள் அடிப்படையிலே அது சுத்தம் செய்யப்பட்டு வருவதை இன்று வரை அங்கு செல்லக்கூடிய மக்கள் பார்க்கிறார்கள். உலகத்தில் அப்படி ஒரு இடத்தை சுத்தமாக பார்க்க முடியாத அளவுக்கு அந்த இடத்தை பார்க்கிறார்கள். அதுக்கப்புறம் வெளியில போனா அந்த மக்கள் இருக்கிற அது வேற, ஆனா இந்த காபத்துல்லாவில் மட்டும் அல்லாஹ் போட்ட அந்த கட்டளை இன்று வரை மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு கை செய்தல் என்ன, அந்த காபத்துல்லாவோட சில பேர் நிறுத்திடுறாங்க. அதே போல தங்களது மசிதிகளையும் தங்களது இல்லங்களையும் வைத்துக் கொள்வது கிடையாது. ஏன் காபத்துல்லா நமக்கு ஒரு முன்மாதிரி, அப்ப அது அடிப்படையில் நம்முடைய ஊர் மசிதியும் வைக்க வேண்டுமா இல்லையா? இப்ப நீங்க மலேசியா சென்று பார்த்தால் தெரியும், அந்த மலேசியா மக்கள் அப்படித்தான் மஸ்ஜிதை சுத்தமா வைத்துக் கொள்வதிலே ரொம்ப ஆர்வமாக இருப்பார். மஸ்ஜிதனுடைய விரிப்புகளாக இருக்கட்டும், இடங்களாக இருக்கட்டும், மஸ்ஜிதுடைய கழிவறைகளாக இருக்கட்டும், ரொம்ப சுத்தமாக வைத்திருப்பார்கள். அல்ல அவங்களுக்கு பெரிய பறக்க செஞ்சிருக்கான். நம்ம இந்தியால பாருங்க, மஸ்ஜிது மாதிரி அழுக்கா எதுவுமே இருக்காது, மஸ்ஜிதுடைய டாய்லெட் மாதிரி மோசமான டாய்லெட் எதுவுமே இருக்காது. எல்லாம் துர்நாற்றம் பிடிச்சி எங்க கையை வச்சாலும் கிலோ கணக்கில் அழுக்காதலாம், எங்க கையை வச்சாலும் மோசமா இருக்கும். இது மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இது முஸ்லிம்கள் மார்க்கத்தில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். முஸ்லிம்கள் மார்க்கத்தில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வீட்டுக்குரிய மதிப்பை அவர்கள் தராமல் இருக்கிறார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு அடையாளம். மஸ்ஜிதுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வருமானம் வரும், ஆனால் மஸ்ஜிதுடைய கழிவறையை சுத்தம் செய்வதற்குண்டான ஒழுங்கான ஏற்பாடு இருக்காது. அதிலும் கிராமங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மஸ்ஜிதுடைய டாய்லெட் எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால், ஊர் மக்கள் எல்லாம் காலையில் அவங்களுடைய காலை கடனை நிறைவேற்றுவதற்காக வருவார்கள். அதுவும் எப்படி என்றால் எல்லா டாய்லெட்டுகளையும் தீப்பட்டி வச்சிருப்பாங்க. சுருட்டு குடிக்க வரவன் சுருட்டு ஊதுவான், வீடி குடிக்க வரவன் வீடி ஊதுவான், சிகரெட்டு குடிக்கிறவன் சிகரெட்டை குடிப்பான், புயலை போடுறவன் புயலையை போடுவான். உள்ளார போனாலே புதுசா யாராவது இந்த பழக்கம் இல்லாதவர்கள் போயிட்டா மயக்கடிச்சு உழுக வேண்டிய நிலைமையாகி போயிடும். அந்த அளவுக்கு மோசமானது. அதே போல அந்த டாய்லெட்டுகளை மஸ்ஜிதோடு சேர்த்து இணைத்து கட்டியிருப்பார்கள், அது ஒரு பெரிய தவறு. டாய்லெட்டுகள் மஸ்ஜிதிலிருந்து பிரித்து தனி காம்பவுண்டாக கட்டப்பட்டிருக்க வேண்டும், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். பல இடங்கள்ல மஸ்ஜிதிலிருந்து கதவை திறந்த உள்ளார டாய்லெட் உள்ளார போற மாதிரி செய்து வைத்திருப்பார்கள். இதுவும் இஸ்லாமியர்களுடைய ஒழுக்கம் அல்ல என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப இந்த விஷயத்தை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்ப என்ன செய்வீங்க நீங்க? அதான் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் எடுத்து செய்யணும். இதுவே பெருசு. அப்ப நீங்க எந்த மஸ்ஜிதுக்கு போனாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு டாய்லெட்டையாவது நான் சுத்தம் பண்ணணும்னு நியத்து வைங்க. இந்த மாதிரி இங்க இருக்கிற 50 பேர் நியத்து வச்சு 50 பேர் செய்து நீங்க ஒரு 50 பேருக்கு குறைஞ்சது ஒரு ஆள் திருத்தணும்னு முயற்சி பண்ணா அல்ஹம்துலில்லா நம்ம தமிழ்நாட்டுடைய மஸ்ஜிதுடைய டாய்லெட் எல்லாம் வாலண்டியர்ஸ் மூலமாவே சுத்தமாகும். சரியா இல்லையா? அது எப்படிங்க, நான் எவ்வளவு பெரிய இன்ஜினியர், நான் போய் டாய்லெட் சுத்தம் பண்றேன், அப்படி இருக்கு டாய்லெட்டுக்கு போற போவே போவாத. உன்னுடைய அசுத்தத்தை உன்னுடைய அசுத்தம் படக்கூடிய இடத்தை நீ சுத்தம் செய்கிறாயே, அப்ப ஏன் அந்த இடத்தை நீ சுத்தம் பண்ணக்கூடாது? மனிதனுடைய நிலைமையை பாருங்க, பெரும தடைக்கு மேல. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் உண்மையிலேயே பெருமை என்பதே கிடையாது. இதனால கண்ணியம் ஏதாவது போயிடுமா? அல்லாவிடத்தில் உனக்கு நன்மை கிடைக்கும். பணிவை கொண்டுதான் கண்ணியம் இருக்கிறதே தவிர பெருமையை கொண்டு கண்ணியம் கிடையாது. இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். எதை கொண்டு கண்ணியம் இருக்கிறது? பணிவை கொண்டு கண்ணியம் இருக்கிறது. நீங்களாக உங்களை பெருமையாக நினைப்பதை கொண்டு கண்ணியமே கிடையாது. எவ்வளவு நீங்கள் உங்களை பெருமையாக நினைப்பீர்களோ அவ்வளவு நீங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் பிறருடைய பார்வையிலும் சிறுமைப்படுவீர்கள். எவ்வளவு நீங்கள் அல்லாஹ்வுக்காக நீங்கள் பணிவீர்களோ, கவனமா கேளுங்க, முக்கியமான விஷயம் சொல்றேன், எவ்வளவு நீங்கள் அல்லாவுக்காக பணிவீர்களோ அல்லாவுடைய பார்வையிலும் உயர்வீர்கள், மக்களுடைய பார்வையிலும் உயர்வீர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மக்கள் பணிவானவர்களை விரும்புவார்கள் சொல்லிட்டு, ஆனா நம்ம தான் பணிய முடிய மாட்டேன். அது எப்படி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பணிவைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் என்று தெரியும், ஆனா அது எப்படி நம்ம விட்டுக் கொடுக்கிறது? அல்லாஹ்விடத்திலே பணிவுக்குத்தான் கண்ணியம் என்பது தெரியும், ஆனா பணிய முடிய மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம்? சைத்தான் கொஞ்சம் உச்சந்தரையில உட்கார்ந்துருக்கான் சொல்லி, சைத்தான் கொஞ்சம் உச்சந்தரையில உட்கார்ந்துருக்கான், நல்ல பழைய செருப்பா பார்த்து தலையில நச்சு நச்சுன்னு அடிச்சோம்னா இறங்கி அப்படியே பிஞ்ச விளக்கு மாதிரி இருப்பாரு, அப்படியே கட்ட விளக்கு மாறு, பிஞ்ச விளக்கு மாறு, அந்த டாய்லெட் கூட்டுற விளக்கு மாறு, அதை எடுத்துக்கிட்டு நச்சு நச்சுன்னு தலையில போட்டு இறங்கடா சீத்தான் அப்படின்னு அந்த பெருமையை இறக்கிட்டோம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் பாதுகாப்பு. அப்ப இந்த ஒரு விஷயம் இருக்கிறது, மஸ்ஜிதனுடைய டாய்லெட்டுகளை சுத்தம் செய்யறது இது சாதாரணமா நினைச்சாங்க. உங்க வீட்டு டாய்லெட்டை சுத்தம் பண்ணா கூட சுத்தமா வச்சிருந்தீங்க என்ற ஒரு சவாபு தான் கிடைக்கும். ஆனா மஸ்ஜிதுடைய டாய்லெட்டை சுத்தம் பண்ணா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. ஏன்? அதனால ஒன்று என்ன, அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு இப்ராஹிம் நபி எப்படி ஊழியம் செய்தார்களோ அது போன்ற ஒரு ஊழியத்தை நாம் செய்கிறோம். அப்ப நபிக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு வீட்டை சுத்தமா வச்சிருக்கு. ஏன்? வரக்கூடிய மக்கள் பல இடத்திலிருந்து வருவாங்க, அவங்கள போய் நீங்க கண்டிஷன் போட்டுட்டு இருக்க முடியாது. அப்ப யார் கண்டிஷனாக இருக்க வேண்டும், யார் அதை வந்து பொறுப்பாக கவனிக்க வேண்டும், அங்கே அதற்கு நிர்வாகியாக அந்த தகுதியை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தானோ அவர்கள் இதை செய்து செய்ய வேண்டும், அதற்குரிய ஏற்பாட்டை அவர்கள் செய்ய வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில நாம் மஸ்ஜிதுடைய இடங்களை, அது டாய்லெட்டாக இருக்கட்டும், ஒழு செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், அல்லது மக்கள் தொழக்கூடிய இடமாக இருக்கட்டும், நாம் சுத்தமாக வைக்கும் பொழுது இப்ராஹிம் நபியுடைய அந்த ஒரு பொறுப்பை நிறைவேற்றியவர்களாக, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு கண்ணியம் செலுத்தியவர்களாக ஆகும். இப்ப நீங்க ஒரு மஸ்ஜிதனுடைய அந்த தொடக்கூடிய இடத்தை சுத்தம் செய்தால் தான் நன்மை, டாய்லெட்டை சுத்தம் செய்தால் நன்மை இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? டாய்லெட்டுக்கு போவாம இங்க வந்து தொட முடியுமா நிம்மதியா? முடியுமா? முடியாது. ஏன்? சிறுநீரை அடக்கிக் கொண்டு, மலஞ்சலத்தை அடக்கிக் கொண்டு தொடக்கூடாது. அப்ப தொழ வரக்கூடியவர் எல்லாருமே உள்ளூர்ல உள்ளவங்க தான், மொஹல்லாவாசிகள் தான், பள்ளிவாசலுக்கு வரணும்னு சட்டம் போட முடியுமா? அவங்களுக்கு வீட்டுல டாய்லெட்டுகள் இருக்கும், பாத்ரூம்கள் இருக்கட்டும், போய் ஒழிச்சுக்கிட்டு வந்துருவாங்க. ஆனா முஸ்லிம்களுடைய மொஹல்லால அப்படி கிடையாது. வழிபோக்கர்கள் வருவார்கள், பிரயாணிகள் வருவார்கள், பல தேவைகளுக்காக இருப்பவர்கள் வருவார்கள். அப்ப மஸ்ஜிதுல கண்டிப்பா ஒரு பகுதியில முஸ்லிம்கள் உறுதி செய்வதற்கு, அவர்கள் சுத்தம் செய்து கொள்வதற்குண்டான ஒரு ஏற்பாடு இருந்தே ஆக வேண்டும். அப்ப சுத்தம் செய்வதற்குள்ள ஏற்பாடு இருக்க வேண்டிய அந்த இடம், அது மக்கள் போகும் பொழுது அவர்கள் முகம் சுளிக்காதவாறு, அவர்கள் மனம் மோகாதவாறு, அந்த சுத்தத்தை முழுமையாக அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்திலே அங்கே இருக்க வேண்டும். அப்ப அதற்கு நீங்கள் துணையாக, நீங்கள் உதவியாக இருப்பீர்களானால் கண்டிப்பா அவருடைய இபாதத்து ராகத்தா அமைஞ்சதுக்குரிய நன்மை உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். இப்ப சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பணக்காரர்கள் அல்ல, அவங்களை சீர்திருத்தம் செய்யட்டும், ஒரு சில விஷயங்களை நம்ம குறை சொல்ல முடியாது. மஸ்ஜிதுகள்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து அவங்க முகல்லால் இருக்குன்னு சொன்னா அவங்க உள்ள செஞ்சுட்டு வந்துடுறாங்க. இப்ப வெளியில வரும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு தொழுகை நேரம் வந்து விடுகிறது, டாய்லெட்டுக்கு போகணும். ஆனா கண்டிப்பா தெரியுது இந்த மஸ்ஜிதுகள்ல டாய்லெட் சுத்தமா இருக்காதுன்னு சொல்லிட்டு, அதனாலேயே அதுக்கு பயந்துகிட்டு அவங்க தொழுகையை விட்டுறாங்க. இப்ப அவங்க செய்யற அந்த தப்ப நம்ம நியாயப்படுத்தல, ஏதோ ஒரு நேரத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டா என்ன என்பது வேற விஷயம், அது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அறிவுரை. ஆனா இப்படி பொதுவான ஒரு முஸ்லீம் என்று வையுங்கள், அவங்க செல்வந்தருந்து பிரிச்சு பார்க்காம ஒரு சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் என்று வையுங்கள், அப்ப அந்த சுத்தத்தின் தரத்தின் அளவிற்கு மஸ்ஜிதனுடைய டாய்லெட்டுகள் சுத்தமாக பராமரிக்கப்படாத காரணத்தால் ஒரு முஸ்லீமுடைய ஜமாத்து தொழுகை தவறுவதற்கு நம்ம காரணமாக, புரியுதா? நம்பிக்கை வருது, நமக்கு சொல்ல முடியுமா? அப்ப இன்னும் பல இடங்களை பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப மோசமான ஒரு நிலையிலே முஸ்லிம்களுடைய அந்த மஸ்ஜிதுகளின் கழிவறைகள் இருப்பதை பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்ம விட்டுவிடக் கூடாது. அதை பராமரிப்பது, அதை சுத்தம் செய்வது, அதற்காக செலவு செய்வது இருக்கிறதே, அதுவும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பராமரிப்பதிலே வரும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சரி, இப்ப அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான்கு வகையான மக்களை சொல்கிறான். இந்த நான்கு வகையான மக்கள் எனது காபாவிற்காக வருவார்கள், எனது வீட்டிற்கு வருவார்கள் என்று. அதிலே முதல் கூட்டம் யார்? தவாஃப் செய்யக்கூடியவர்கள். அப்ப தொழுகை வேற எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம், ஆனா தவாஃப் வேற எங்கேயும் போய் செய்ய முடியுமா? எங்கேயும் போய் செய்ய முடியாது. ஆனா இன்றைய முஸ்லிம்கள் செய்வாங்க என்பது வேற விஷயம். எப்படி? இந்துக்களை விட மோசமாக. இந்துக்கள் கோயிலை சுத்துகிறான் என்றால் இன்றைய முஸ்லிம் பெயர் தாங்கிகள் நாங்க ஒரு கம்பையே சுத்தி வருவோம், ஒரு ஜான் அரை ஜான் இருக்கிற கம்பையே ஏழு தடவை பெய் மாதிரி சுத்துவோம். பார்த்து போய் பாருங்க, தர்காக்கள் பாருங்க, தர்காக்களுக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது, கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு முன்னாடியே ஜெண்டா வச்சுட்டோம். நீங்க கிருஷ்ணாப்பேட்டை, ராயப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, அப்புறம் வந்து இப்படி நிறைய பேட்டையை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்கு முன்னாடி ஜெண்டா இருக்கும். வியாழக்கிழமை என்ன தட்டம் புடலா பூஜை நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அதை தொட்டு முத்தம் கொஞ்சது, அதை சுத்தி வர்றது, அதுக்கு பூஜை போடுறது. அப்ப முஷ்ரிக்குகளை விட கேடுகிட்டவர்கள் இவங்க யாரு? முஷ்ரிக்குகளை விட கேடுகிட்டவர்கள். இவர்களது பெண்களை நாம் மனம் முடிக்க கூடாது, நமது பெண்களை இவர்களுக்கு மனம் முடித்து தரக்கூடாது, இவர்கள் இறந்து விட்டால் இவர்களுக்கு ஜனாதா சொல்லக்கூடாது, இவர்கள் அறுத்ததை நாம் சாப்பிடக்கூடாது, இவர்களுக்கு பின்னால் நாம் கொழவும் கூடாது. அப்படிப்பட்ட வெளிப்படையான பெரிய முஷ்ரிக்குகள் இவர்கள். புரியுதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கிறது. அப்ப தவாஃப் செய்பவர்களுக்காக காபத்துல்லாவில் மட்டும்தான் தவாஃப் செய்ய முடியும், அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்ற எண்ணத்திலே. வல் ஆகிபி, அந்த காபத்துல்லாவிலே தங்கக்கூடியவர்கள் தொழுகை தவாஃப் இல்லாம தங்கி உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து வணங்கக்கூடியவர்கள். வல் ஆகிபீன் வர் ருக்அ அஸ்ஸுஜூத், தொழுகையாளிகள் என்று சொல்லும் போது இரண்டு ஒரு முக்கியமான சிபத்துகளை அல்லாஹ் சொல்கிறான், ருக்குழு செய்பவர்கள் சுஜூது செய்பவர்கள் என்று. அப்ப தொழுகையில இந்த இரண்டு அம்சங்களுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இவ்வளவு ஒரு முக்கியமான அம்சம் தொழுகையினுடைய, அந்த இரண்டு அம்சங்கள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும்? இன்று முஸ்லிம்கள் நிறைவேற்றுவது போன்றா என்றால் இல்லை. அப்படி நிறைவேற்றப்பட்டால் அது ஒரு முக்கியமான அம்சமே கிடையாது. எப்படி இப்படி நிப்பாரு, அப்படி புரியவர், அப்படி குடிஞ்ச வேகத்துக்கு அப்படி நினைச்சார். அப்புறம் சுஜூத், அப்படி போவார், போன வேகத்துக்கு அவ்வளவுதான் முடிச்சு. அப்ப இப்படி இவர்கள் செய்கிற ருக்குவா, இவர்கள் செய்கிற சுஜூத், இது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு செய்யப்படக்கூடிய ருக்குவா சுஜூதா என்றால் இல்லை. ஒரு சடங்குக்காக வேண்டி இவ ஒரு இருக்கு ஒரு ஒரு செயலை அப்படியே மேலோட்டமாக ஒரு அலட்சியப்படுத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக உணர்வு இல்லாமல், புரிதல் இல்லாமல், பணியுதல் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல் நிறைவேற்றப்படுகிற ருக்கு சுஜூதாக இன்றைய தொழுகையாளிகளின் ருக்கு சுஜூத் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கவேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ருக்கு சுஜூத் என்பது எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ருக்கு என்பது நிற்பார்கள், நின்றதற்கு பிறகு அமைதியாக அல்லாஹு அக்பர் என்று ருக்கு செய்வார்கள். ருக்குவிலே சென்று தனது உடல் உறுப்புகள் எல்லாம் நிலையானதற்கு பிறகு, அமைதி அடைந்ததற்கு பிறகு அவர்கள் தஸ்பீஹ் சொல்ல ஆரம்பிப்பார்கள். இங்கே எப்படி நின்றுகிட்டு அல்லாஹு அக்பர் சொல்லி போயிட்டு இருக்கும்போதே சுபான 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 இப்ப நீங்க இமாம் போயிட்டாருன்னு சொல்லி நீங்க போக போய் அதுதான் இமாம் மிஞ்சுவார். ஏன் மூணு உதாரணத்துக்கு குறைஞ்சபட்சம் மூணு சுபஹான ரப்பியல் அஸீம் ரெண்டை எங்கேயே சொல்லிட்டாரு, அவரு போகும்போதே சொல்லிட்டாரு, பாக்கி ஒன்னா சொல்லிட்டு திரும்ப எழுந்திருவாரு. நீங்க போனீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது, முடிஞ்சு போச்சு. அவர் எந்திரிச்சுட்டாங்க, திரும்ப நீங்களும் ஓடி ஓடி எந்திரிக்க வேண்டியதாக நிற்பார்கள். குனிந்ததற்கு பிறகு எல்லாம் ஸ்டடி, எல்லா உறுப்புகளும் குனிந்த நிலையில் எல்லாம் முழுமை அடைந்ததற்கு பிறகு சுபஹான ரப்பியல் அஸீம், சுபஹான ரப்பியல் அஸீம், சுபஹான ரப்பியல் அஸீம், அந்த சொல்லப்படக்கூடிய வாசகங்களை உணர்ந்து எப்படிப்பட்ட மகத்தான ரப்பை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், அவனை எப்படி நான் துதிக்கிறேன் என்பதை உணர்ந்து அந்த பணிவோடு குனிஞ்சு நிற்கிறோம். இது சாதாரண நிலையானது. ஒருத்தருக்கு முன்னாடி குனியறதுன்னா அது இவ்வளவு பெரிய விஷயம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி குனிஞ்சு நிற்கிறோம், யாருக்கு முன்னாடி குனிந்தோம் என்ற உணர்வும் இல்லாமல், எதற்காக குனிகிறோம் என்ற உணர்வும் இல்லாமல், குனிந்த நிலையில் என்ன சொல்கிறோம் என்பதை புரியாமல் எவ்வளவு பெரிய மடையர்களாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். மடையிலேயே பெரிய மடையன் யார்? இபாதத்துகளை உணராமல் செய்பவர். ஜாகில் உணர்வு இல்லைன்னு சொல்றாங்க, என்னடா கெட்ட புணம் மாதிரி இருக்கிறீர், கொஞ்சம் கூட சூடு சொரணியே இல்லையே என்று சொல்லப்படுவதற்கு முழு தகுதியானவன் யார்? யாரு? இபாதத்துகளை உணராமல் செய்பவர். இபாதத்துகளை உணராமல் செய்பவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருடர்களில் மிக மோசமான திருடர், திருட்டிலே மிக கேவலமான திருட்டு என்ன? தொழுகையில் திருடுபவன். தொழுகையில் திருடுபவன் என்ன சொன்னார்கள் சொல்லாதீர்கள், அவன் யார் தெரியுமா? காக்கை இரத்தத்தை கொத்துவது போல கொத்தியிடும், ஒரு சேவல் தன் விதையை கொத்துவது போன்று அவன் கொத்துவான். அந்த மாதிரியான தொழுகையை தொழுது கொண்டு
என்ன ஈமானிய மாற்றம் வரும், என்ன ஈமானிய உணர்வு வரும், என்ன ஈமானிய முன்னேற்றம் வரும், என்ன தக்வா வரும். அப்படிப்பட்ட தொழுகைக்கு பிறகு நீங்க கையை உயர்த்தி கேட்கக்கூடிய எந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான்? அல்லாஹ்வுடைய ஹக்கை பாழாக்கிவிட்டு, அல்லாஹ்வுக்கு முன்னால் பணிவதை நாசமாக்கிவிட்டு உன் தேவையை மட்டும் கேட்கிறியா நீனு பாருங்க. அப்ப லிப்பாயின் தொழுகையினுடைய மிக முக்கியமான ஒரு ருக்குனை அல்லாஹ் சொல்கிறான், நிலைக்கு அடுத்த ஒரு ருக்குன் ருக்கூர். அதுக்கு என்ன சொல்லுவோம்? ருக்கூர், தனது முதுகை வளைத்து குனிந்து நிற்பது. யாருக்கும் முன்னால் அல்லாஹ் அக்பர். உலகத்துல எந்த படைப்புக்கு முன்னாலும் குனிவதை மனிதனுக்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. ஏன்? அல்லாஹு தாலா இந்த மனிதனை தனக்கு மட்டும் அடிமையாக வைத்திருக்கிறான். நீ உலக விஷயங்களிலே ஒருவருக்கு வேலைக்காரனாக, அல்லது நீ ஒரு விற்கப்பட்ட வாங்கப்பட்ட ஒரு அடிமையாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய அந்த எஜமானனுக்கு முன்னாலெல்லாம் நீ குனிய முடியாது. உனது உண்மையான எஜமானனாகிய அல்லாஹ்விற்கு முன்னால் மட்டும்தான் நீ குனிய முடியும். அஸ்ஸுஜூத், அதற்கு அடுத்ததாக சுஜூது செய்பவர்கள். அப்ப ருக்கு, அதற்கு அடுத்து முழு நிலை எது? சுஜூதிலே விழுந்து விடுவது. ருக்குவும் பணிவிலே ஒரு மிகப்பெரிய பணிவு, சுஜூதும் பணிவிலே ஒரு மிகப்பெரிய பணிவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு படைத்த அந்த நெற்றியை, மனிதனுக்கு படைத்த அந்த நெற்றியை, முகத்தை மனிதனுடைய உடல் அமைப்பிலேயே இருக்கக்கூடிய மிக கண்ணியமான பகுதியாக இந்த முகத்தை மண்ணிலே வைத்து, யா அல்லாஹ் உனக்கு முன்னால் நான் பணிந்து விட்டேன், சிரம் பணிந்து விட்டேன், சிரம் தாழ்த்தி விட்டேன், கண்ணியம், உயர்வு, பெருமை, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாம் உனக்குத்தான் சுத்தமானது. சுபஹான ரப்பியல் அஆலா, மிக 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 உயர்ந்த என் இறைவனை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். சுபஹான ரப்பியல் அஆலா அல் அலி, அதிலிருந்து அல் அஆலா, மிக 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 உயர்ந்த என் இறைவனை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். அப்ப அல்லாஹு தஆலா இப்படி இபாதத்து செய்ய வரக்கூடியவர்களுக்கு அசௌகரியங்கள் இல்லாமல் என் வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்திருங்கள், இப்படி இபாதத்து செய்யக்கூடியவர்கள் வழி தவறி போய்விடாமல் இருக்கும்படியாக நீங்கள் ஷிர்க்கு அங்கே வந்து விடாமல், சிலைகள் அங்கே வந்து விடாமல் காபத்துல்லாவை சுத்தமாக வைத்திருங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிமுக்கும் நபி இஸ்மாயிலுக்கும் கட்டளையிட்டார். அதற்குரிய ஒப்பந்தத்தையும் வாக்குறுதியும் அல்லாஹ்வாக்கினார். அப்ப இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மற்றும் ஒரு உயர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறான். எப்படி முந்தைய வசனங்களிலே இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய சோதனைகளை முழுமைப்படுத்தினார், அல்லாஹ் அவர்களை இமாமாக ஆக்கினான் என்று அல்லாஹ் அவர்களை உயர்த்தியிருப்பது போன்று, இப்ராஹிம் நபி நின்ற அந்த இடத்தை ஒரு தொழுமிடமாக ஆக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானுக்கு ஒரு அத்தாட்சியாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கினான். அல்லாஹ்வுடைய வீட்டை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்து அதிலும் அவர்களை நமக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இன்ஷால்லா மேலும் உள்ள விளக்கங்களை அடுத்த அமர்வுகளில் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுவதற்கும் நபியின் சுன்னாவை பின்பற்றுவதற்கும் முழுமையாக அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லகும் ஃபஸ்தக்ஃபிருஹு. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.